கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஜூன் 2 இந்ஞாயிறன்று கத்தோலிக்க திரு அவை தனித்துவம் மிகுந்ததொரு வரலாறு படைக்கவிருக்கின்றது. வரலாறு படைத்தல் என்ற வார்த்தைகளை கேட்டதும் பிரம்மாண்டமான, பரபரப்பான, ஆர்ப்பாட்டமான, ஆரவாரம் மிகுந்த ஏதோ ஒன்று நிகழப்போவதாக நமது எண்ணங்கள் பல திசைகளில் ஓடியிருக்கும். அவ்வகை எண்ணங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் படைக்கவிருக்கும் வரலாற்று நிகழ்வை பணிவோடு பக்தியோடு அணுகுவோம். ஆம் அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தின் திருவிழா. இந்த ஆண்டு 2 வத்திக்கான் பொதுசங்கம் கூடியதன் 50 ஆண்டு என்பதால் இதை நம்பிக்கை ஆண்டு என்று கொண்டாடி வருகின்றோம். இவ்விரு கொண்டாட்டங்களையும் அர்த்தமுள்ள வகையில் இணைப்பதற்கு கத்தோலிக்க திரு அவை இந்த வரலாற்று நிகழ்வை மேற்கொண்டுள்ளது. என்ன வரலாற்று நிகழ்வு? இந்த ஞாயிறன்று ரோம் நகரில் மாலை 5 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் திருநற்கரணை ஆராதனை ஆரம்பமாகின்றது. 1 மணி நேரம் நிகழும் இந்த ஆராதனையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னின்று நடத்துகின்றார். ரோம் நகரில் மாலை 5 மணியாகும் அதே தருணத்தில் உலகின் பல நாடுகளில் கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்கள் அவரவர் பங்கு கோவில்களில், துறவு இல்லங்களில் இந்த ஆராதனையை நடத்த அழைக்கப்பட்டுள்ளோம். அன்புள்ளங்களே, உலகில் இன்று 121 கோடியே 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட கத்தோலிக்கர்கள் வாழ்வதாக கணிக்கப்பட்டுள்ளோம். இந்த மாபெரும் கத்தோலிக்க குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள இயலாது என்பது தெரியும். நம்மில் பாதிபேர் அல்லது 1/3 பகுதியினர், ஏன் 10/1 பகுதியினர் இந்த ஆராதனையில் ஈடுபட்டாலும் உலகில் 40 கோடி மக்கள் அல்லது 12 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் திருநற்கரணியில் வாழும் இறைமகன் முன்னிலையில் ஜபங்களை எழுப்பவிருக்கின்றோம். இது உண்மையிலேயே திரு அவை வரலாற்றில், ஏன் சொல்லப்போனால் உலக வரலாற்றில் முதன்முறையாக மேற்கொள்ளப்படும் ஓர் அற்புத முயற்சி. இந்த கண்ணோட்டத்தில் தான் அன்புள்ளங்களே, இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று நாம் கொண்டாடுகின்றோம். வரலாறு படைக்கிறோம் என்ற மமதையான எண்ணங்களுடன் இறைவனின் சந்நிதியில் நாம் கூடினால் நமது ஆராதனை முயற்சி வரட்டு பெருமையாக மாறிவிடும். அதற்கு மாறாக இறையன்பை இவ்வுலகில் மக்கள் இன்னும் அதிகம் உணர வேண்டும் என்ற ஆவலோடு இந்த உலகை இறைவனிடம் நாம் ஏந்திச் சென்றால் இந்த பெருவிழாவின், இந்த வரலாற்று முயற்சியின் உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்வோம். எனதருமை அன்புள்ளங்களே, பல நாட்டின் மனிதர்களை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் மனித வரலாற்றில் பலமுறை நிகழ்ந்துள்ளன. ஆனால் இந்த முயற்சிகள் பெரும்பாலும் தொடர்பு சாதனங்கள் வழியே நிகழ்ந்து வந்துள்ளன. மனிதர்கள் முதன்முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தபோது உலகின் பெரும்பான்மை மக்கள் அந்த நிகழ்வை வானொலி வழியே ஆவலாக கேட்டுக்கொண்டிருந்தனர். உலகில் நிகழும் பல விளையாட்டுக்கள், சிறப்பாக ஒலிம்பிக் விளையாட்டுக்கள், உலக கால்பந்து கோப்பை, உலக கிரிக்கெட் கோப்பை என்று பல விளையாட்டுக்கள் நேரடி ஒளிபரப்பின் மூலம் பல நாட்டினரை இணைக்கின்றன. இவை அனைத்துமே பொழுதுபோக்கு என்ற அம்சத்தில் மக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி என்று கூறலாம். பொழுதுபோக்குடன் சில உயரிய கருத்துக்களுக்காகவும் உலகினர் இணைந்துள்ள நிகழ்வுகள் மனித வரலாற்றில் நிகழ்ந்துள்ளன. எடுத்துக்காட்டாக 1980களில் ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கிய பட்டினியை ஒழிக்க இசைக்கலைஞர்கள் இணைந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்தினர். இந்நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு பல கோடி மக்களை ஒன்றிணைத்தது, நிதி திரட்டியது. அன்பு இதயங்களே, தொடர்பு சாதனங்கள் வழியே மக்களை அடைந்த இந்த நிகழ்வுகளில் மக்களின் பங்கேற்பு என்று பார்த்தால் வெறும் பார்வையாளர்கள் என்ற முறையிலேயே இது அமைந்தது. இந்த ஞாயிறு அகில உலக கத்தோலிக்க திரு அவை மேற்கொள்ளும் ஆராதனையில் நாம் பார்வையாளர்கள் அல்ல அன்பர்களே, மாறாக பொருளுள்ள வகையில் பங்கேற்கும் பக்தர்கள். நாம் பங்கேற்கும் உலகளாவிய ஆராதனை தான் தனது என்ற உலகை தாண்டி அடுத்தவரையும் ஆண்டவனையும் மையப்படுத்தும் முயற்சி. அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் சந்நிதியில் திருநற்கரணை ஆண்டவருக்கு முன் உலகத் துன்பங்களை புறந்தள்ளிவிட்டு இறைவனோடு மட்டும் நாம் ஒரு மணி நேரம் செலவிடப் போகிறோம் என்ற எண்ணத்தை போக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆராதனை நேரத்திற்கு இரு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். திருத்தந்தையின் முதல் கருத்து இதோ:
உலகெங்கும் பரவியுள்ள திரு அவை மிக புனிதமான நற்கருணையை வழிபடுவதில் ஒன்றாக இணைந்துள்ளது. இறை வார்த்தைக்கு இன்னும் அதிகமாக கீழ்ப்படிவதால் அன்னையாம் திரு அவையை இன்னும் அழகுள்ள, கரைகளற்ற புனித தாயாக இவ்வுலகின் கண்களுக்கு இறைவன் காட்டுவாராக. துன்பத்தால் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் இறைவனின் கருணையையும் அன்பையும் ஏந்தி செல்லும் கருவியாக திரு அவையை இறைவன் மாற்றுவாராக
என்பது திருத்தந்தையின் முதல் கருத்து. அவர் கூறியுள்ள இரண்டாம் கருத்து:
அடிமை தொழில், மனித வர்த்தகம், போதைப் பொருள் வர்த்தகம் ஆகியவற்றாலும் போரினாலும் துன்புறும் மக்களுக்காக, பல்வேறு வன்முறைகளுக்கு உள்ளாகும் பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, வயது முதிர்ந்தோர், வீட்டையும் நாட்டையும் இழந்தோர், சிறையில் இருப்போர் ஆகிய அனைவருக்காக. நற்கருணை நாதருக்கு முன் தாய் திரு அவை எழுப்பும் இந்த இணைந்த ஜபம் இவர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தருவதாக.
அன்பு இதயங்களே, இந்ஞாயிறன்று உலகெங்கும் பல கோடி கத்தோலிக்கர்கள் ஒரே நேரத்தில் திருநற்கரணை ஆராதனையில் ஈடுபட்டு காயப்பட்டிருக்கும் உலகம் குணமடைய ஜெபங்களை எழுப்புவர் என்பது ஓர் உன்னதமான உணர்வை தருகின்றது. எனதருமை அன்புள்ளங்களே, தான் அடைந்த காயங்களால் இவ்வுலகின் காயங்களை குணமாக்க வந்த இறைமகனின் அன்பை வெளிப்படுத்தும் ஓர் அற்புத விழா இயேசுவின் திருவுடல் திருரத்தத் திருவிழா. இயேசுவின் பிரசன்னம் எப்படி இந்த அப்பரச வடிவில் உள்ளதென்ற இறையியல் விளக்கங்களை காட்டிலும் ஏன் நம் இறைமகன் இயேசு அப்பரச வடிவில் நம்மோடு தங்கியுள்ளார் என்பதை உணர்ந்து கொள்வது நமக்கு பயனளிக்கும். அன்பு இதயங்களே, ஏன் இறைமகன் அப்பரச வடிவில் தன் பிரசன்னத்தை இந்த உலகத்தில் விட்டுச் சென்றார்? அப்பமும் ரசமும் இஸ்ரேல் மக்கள் தினமும் உண்ட எளிய உணவு. எந்த ஓர் உணவையும் நாம் உண்ட பின்னர் அவை நம் உடலின் இரத்தமாக, தசையாக, எலும்பாக, நரம்பாக மாறிவிடும். உணவுக்கு உள்ள இந்த அடிப்படை குணங்களெல்லாம் இறைவனுக்கும் உண்டு என்பதை நிலைநாட்ட இயேசு இந்த வடிவை தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கின்றேன். எளிய உணவாக, நாம் தினமும் உண்ணும் உணவாக, நம் உடலாகவே மாறி நம்மை வாழ வைக்கும் உணவாக இறைவன் நம்மோடு வாழ்கிறார் என்பது நமக்கெல்லாம் தரப்பட்டுள்ள அற்புதமான கொடை. இந்த அன்பு பரிசை கொண்டாடும் திருநாளே இயேசுவின் திருவுடல் திருரத்தத் திருவிழா. அன்பு இதயங்களே, இணைப்பிரியாமல் நம்மோடு தங்கியிருக்கும் இயேசுவின் திருவுடல் திருரத்தம் என்ற மறைப்பொருளை உறுதி செய்யும் வகையில் பல புதுமைகள் மனித வரலாற்றில் நிகழ்ந்துள்ளன, இன்றும் தொடர்கின்றன. தங்களுடன் இறைமகன் எப்போதும் இருக்கின்றார் என்ற அந்த அற்புத உணர்வால் எத்தனையோ வீர உள்ளங்கள் தங்கள் உயிரையும் இழக்க தயாராக இருந்தார்கள். இந்த வீர உள்ளங்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள வாழ்வு அனுபவங்களோடு நமது சிந்தனைகளை நாம் இன்று நிறைவு செய்வோம். 17ஆம் நூற்றாண்டில் கனடாவில் பழங்குடி மக்களிடையே பணிபுரிந்து அவர்கள் மத்தியில் மறைசாட்சியாக உயிர் துறந்த பல இயேசு சபை குருக்களில் புனித ஐசக் ஜோக்ஸ் என்பவரும் ஒருவர். பழங்குடி மக்களிடையே இவர் தொடர்ந்து அனுபவித்து வந்த சித்திரவதைகளால் தன் கை விரல்களையெல்லாம் இழந்திருந்தார். இந்த நிலையில் அவர் ஐரோப்பாவிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. அங்கு அவர் திருப்பலி நிகழ்த்த விரும்பினார். கை விரல்கள் இல்லாததால் அவர் திருப்பலி செய்வதற்கு திருத்தந்தையின் தனிப்பட்ட உத்தரவை பெற வேண்டியிருந்தது. அப்போது திருத்தந்தையாக இருந்த 8ஆம் உர்பான் அவர்களிடம் உத்தரவு கேட்டபோது அவர் பதில் மொழியாக,
இயேசுவின் சிறந்ததொரு சாட்சியாக வாழும் இக்குரு திருப்பலி நிகழ்த்த யாரும் தடை செய்ய முடியுமா
என்று சொல்லி புனித ஐசக் ஜோக்ஸ் அவர்களுக்கு உத்தரவு அளித்தார். திருப்பலி நிகழ்த்தி அப்பத்தையும் கிண்ணத்தையும் தன் விரல்களற்ற கைகளில் புனித ஐசக் ஜோக்ஸ் உயர்த்தி பிடித்தது கட்டாயம் பலருக்கு இறை பிரசன்னத்தின் வலிமையை உணர்த்தியிருக்கும். போலந்து நாட்டில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடியேறிய ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் வால்டர் சிஸ்செக். இவரது குழந்தை பருவம் மிக கடினமான சூழலில் கடந்தது. இவர் இளவயதை எட்டிய போது வன்முறை கும்பல் ஒன்றில் இணைந்தார். தான் ஒரு குருவாகப் போவதாக வால்டர் ஒரு நாள் கூறிய போது அவரது பெற்றோர் உட்பட அனைவரும் திகைத்து போயினர். இயேசு சபையில் சேர்ந்த வால்டர் ரஷ்யாவில் மறைப்பணி செய்ய புறப்பட்டார். 1941 வத்திக்கான் உளவாளி என்ற குற்றத்தின் பேரில் ரஷ்ய அரசு வால்டரை சிறையில் அடைத்தது. 23 மிக கடினமான துன்பங்களை இவர் அனுபவித்தார். துன்பம் நிறைந்த அந்த சூழல்களில் அவருக்கு உறுதி தந்தது அவர் ஆற்றிய திருப்பலிகள் என்று அவர் பின்னர் குறிப்பிட்டுள்ளார். அன்புள்ளங்களே, அந்நாட்களில் திருநற்கருணை உட்கொள்வதற்கு முன் வேறு எதையும் உண்ணக்கூடாது என்பது விதிமுறை. எனவே திருப்பலி ஆற்றிய நாட்களில் வால்டரும் ஏனைய கைதிகளும் காலையிலிருந்து ஒன்றும் உண்ணாமல் தங்கள் கடினமான பணிகளையெல்லாம் செய்த பின்னர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அச்சிறையில் திருப்பலிகள் நிகழ்ந்தன. இந்த திருப்பலிகளை பற்றி வால்டர் பின்னர் தன் எண்ணங்களை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்.
நாங்கள் உடுத்தியிருந்த கைதிகளின் உடை, எங்கள் கைக்குட்டை, எங்களுக்கு தரப்பட்ட தகரக் குவளை, எங்களுக்கு கிடைத்த சில ரொட்டித் துண்டுகள், சில துளிகள் ரசம், இவைகளைக் கொண்டு நாங்கள் திருப்பலி ஆற்றினோம். கடவுள் நம்பிக்கை ஏதுமில்லாத அந்த நாட்டில் நாங்கள் ஆற்றிய இத்திருப்பலிகள் வழியாக இறைமகனின் உண்மையான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம்.
அன்பு நெஞ்சங்களே, இவ்விதம் கோடான கோடி மக்களின் மனங்களில் இத்தனை 100 வீரத்தை, தியாகத்தை, அனைத்திற்கும் மேலாக அன்பை வளர்த்துள்ள கிறிஸ்துவின் பிரசன்னம் என்ற மறை உண்மைக்கு முன் உலகளாவிய கத்தோலிக்க குடும்பத்தோடு இணைந்து தாழ்ந்து பணிந்து நாம் வணங்குவோம். இறைமகன் இயேசு தன் திருவுடல் திருரத்தத்தின் வழியாக விட்டு சென்றுள்ள அன்பையும் தியாகத்தையும் நமது வாழ்வாக்க முனைவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.